உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இதுவரைக்கும் நான் 1000 பட்டிமன்றங்களுக்கு மேலே பேசியிருக்கேன். லண்டன், நியூசிலாந்து, குவைத், கத்தார், பஹ்ரைன் மற்றும் இலங்கை தமிழ் சங்கங்களில் பட்டிமன்றங்களில் பேசியிருக்கேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன். இருந்தாலும் கூட வரலாற்று சிறப்புமிக்க இந்த வத்திக்கான் வானொலியில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். பட்டிமன்றங்களை ஏன் நடத்துகிறோம், அதனுடைய நோக்கம் என்ன? நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காத மக்களாக இருந்தாலும் சரி, பல விஷயங்களை, அது இலக்கியமாகட்டும் அரசியலாகட்டும் சமுதாயமாகட்டும், புரிஞ்சிக்கிறதில்லை. புரிஞ்சுக்கிறத மாதிரி நடிக்கிறவங்க அதிகம், சில பேர் தவறாக புரிஞ்சிக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றி மக்களை புரிய வைக்கிறது, எல்லா விஷயங்களையும் எளிமையாக புரிய வைக்கிறது தான் பட்டிமன்றத்துடைய நோக்கம். அதை விட கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்கக்கூடியது தான் இந்த பட்டிமன்றம். இப்போ இந்த பட்டிமன்றத்தினால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில், அதுவும் உலகத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். பட்டிமன்றத்தை கேட்கணுங்கிற ஆவலை தூண்டியிருக்கோம். அதுவும் கிராமங்களில், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய படிக்காத மக்கள் கூட பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னால் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பொதுவாக பாருங்கள், இன்றைக்கி யார் பேச்சை யார் கேட்குறா? அப்பா பேச்சை அம்மா கேட்குறாங்களா? பிள்ளைகள் கேட்குறாங்களா? இல்லை ஆசிரியர் பேசுகிறத கூட இன்றைக்கி மாணவன் கேட்குறானா? கணவன் பேச்சை மனைவி கேட்குறாங்களா? இல்லை மனைவி பேச்சை கனவு கேட்குறாங்களா? ஏன் பேச்சு இன்றைக்கி ஒரு பேசுனாலே ஐயோ அறுக்கிறேன், வளவளன்னு பேசுகிறேன் அப்படின்னு ஆகிப்போச்சே. அதனால தான் பேசுறது எப்படி பேசுறது? ஒரு குழந்தைக்கு தாய் சோர்வூட்டும்போது எந்த தாயாவது கோபமாக பேசி கடினமான வார்த்தைகளை சொல்லி சோர்வூட்டினா அந்த குழந்தை சாப்பிடுமா? அன்பாக பேசி அந்த குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு நிலாவை காட்டி ஒரு பாட்டு பாடி அந்த குழந்தைக்கு அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஊட்டுதோ அதுதான் அந்த வேலையைத்தான் பட்டிமன்றத்தில் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா புரிய வைக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான காரியம். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேனே, மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயி, அவர் பெரிய ஏகப்பட்ட நிலங்களுக்கு சொந்தக்காரர், பண்ணக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் மயில் பறவைகள் அதிகமாக வந்துச்சு. இவர் என்ன பண்ணார், வேலையாளர்கள்லாம் கூப்பிட்டு அந்த மயில்கள்லாம் பிடிக்க சொன்னார். அதில் ஒரு வேலையால் கொஞ்சம் படித்தவர், முதலாளி மயில் வந்து தேசிய பறவை, அதை பிடிச்சோம்னா போலீஸ்காரங்கள்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவுமே, டே அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சொன்ன வேலையை பண்ணுறா. உடனே போய் மயிலெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எல்லாம் கூண்டில் தனித்தனியாக அடிக்க சொல்லிட்டார். எதுக்கு பிடிக்க சொன்னார், எதுக்கு கூண்டில் அடைக்க சொன்னார், இவங்களுக்கு ஒரே சந்தேகம். ஆனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பார், ஒரு கூண்டை திறப்பார், ஒரு மயிலை நடக்க விடுவார், பார்த்துட்டு போய் படுத்துக்குவார். இப்படியே 20 நாளும் காலையில் எந்திரிக்க, 6 மணிக்கு கூண்டை திறக்க, ஒரு மயிலை நடக்க விட, படுத்துக்க. அந்த ஊரில் ஒரு விவரமானவர் போய் கேட்டார், என்ன பண்ணையால விவரங்கட்டத்தனமா அறிவுகட்டத்தனமா, என்ன எதுக்கு பிடிக்க சொன்ன மயிலை, என்ன டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு மயிலை நடக்க விட்டுக்க? நானாக அறிவு கட்டாலும் எவ்வளோ அறிவுபூர்வமான ஆள் தெரியுமா, எனக்கு சக்கரை நோய், டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் தான் சொன்னார் தினம் ஒரு மயில் நடக்கணும்னு. ஆட கூறுகட்ட பண்ணையாரே, தினம் ஒரு மயில் நடக்கணும்னா நீ நடையா? நீ நடந்தால் தான் உனக்கு சக்கரை குறையுமா, தவிர மயில் நடந்தால் உனக்கு குறையுமா? இதை ஏன் சொன்னேன்னா, இப்படி புரிஞ்சிக்காத ஆள்கள் நிறைய இருக்கிறாங்க. இவங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் நடத்துகிறோம், நடத்தி வெற்றி பெற்றிருக்கோம். கிராமத்து மக்களை கேட்க வச்சுருக்கோமே. பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் நடக்கிறது எந்த ஆசிரியரை மாணவர்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? யார் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய பாடத்தை எளிமையாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆசிரியரை மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ நான் அப்படி பேர் வாங்கியிருக்கேன் எங்கள் பள்ளிக்கூடத்தில். முதல்ல ஆரம்பகட்டத்தில் போய் 12வது பசங்களுக்கு ஒரு முக்கியமான பாட்டை சொன்னேன், நல்ல பேர் கிடைக்கும்னு. அன்னைக்கு சுதாரிச்சவைந்தேன், என்ன பாட்டுன்னு கேட்கணும் நீங்கள். காக்கைக்கா காகுகை, கூகைக்கா காகாக்கை, கொக்கொக்கு காக்கைக்கு, கொக்கொக்க கைக்கைக்கு, காக்கைக்கு கைக்கைக்கா கா அப்படின்னு. பசங்க அமைதியாக இருந்தாங்க, எனக்கு சந்தோஷம், பசங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு போல இருக்குன்னு. உடனே ஒரு பையன் எந்திரிச்சான், ஐயா எங்கள் அம்மாவை விட நீங்கள் 60 மடங்கு வசதி ஐயா அப்படின்னானுங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கலை, ஏண்டா உங்கள் அம்மாவை விட நான் 60 மடங்கு வசதியா அப்படின்னு அதுக்கு அந்த பையன் சொன்னான், ஆமாங்க ஐயா, எங்கள் அம்மா வீட்டில் ஒரு குழந்தையத்தான் தூங்க வைக்குது, நீங்கள் ஒரே நேரத்தில் 60 பேர்த்தையும் தூங்க வச்சிட்டிங்க பாருங்கண்ணே. இதுலேருந்து என்ன தெரியுது, நான் சொன்ன பாட்டை அவனுக்கு புரியலேன்னு தெரியுது. அன்னைக்கு சுதாரிச்சவன் தான் பாடத்தை எப்படி நடத்தணும், அப்போ அதில் அந்த சினிமா பாடல்களெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம், பொருத்தமான பாட்டை. இப்போ நம்ம பைபிள்லேயே ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வாசகம் என்ன, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதையே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு தெரியும் கொடுக்கறது தெரியும் போய அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க ரசிக்கிறது மாதிரி, அந்த நேரத்தில் கவனத்தை ஈர்க்கிறது மாதிரி ஒரு பாட்டு. இதெல்லாம் நான் வகுப்பில் பாடுறது வழக்கம். வகுப்பில் பாடின மாணவர்களுக்கு பாட்டில் மயங்காதவங்க யாரு, அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இப்படி இருக்கும்போது பையன் அவர் கேட்குறான், அவனுக்கு அந்த செய்தி போய் சேருது. இதுதான் பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. அதுவும் வெளிநாடுகளில் எல்லாம் எங்களுடைய பட்டிமன்றம் 4.5 மணி நேரம், 6 மணி நேரமெல்லாம் கத்தார் அப்படிங்கிற நாட்டில் நாங்கள் 6 மணி நேரம் பட்டிமன்றம், 3 மணி நேரம் நடத்தி ஒரு இன்டர்வல் விட்டு மறுபடியும் 3 மணி நேரம், நினச்சி பாருங்களேன், 6 மணி நேரமும் மக்கள் உட்காந்து ரசித்து ஆரவாரம். அப்போ அந்த 6 மணி நேரம் நாங்கள் மக்களை எப்படி உட்கார வச்சுருப்போம், வெறும் செய்திகளை மட்டும் சொல்லியிருந்தால் உட்காந்துருப்பாங்களா? அப்போ கூட கூட பொருத்தமான நகைச்சுவை, பொருத்தமான சினிமா பாட்டு, இதையெல்லாம் சொல்லி எளிமையாக சொல்லுகிற போது அது அவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிச்சு, எளிமையாக புரிஞ்சிச்சு. அதனால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதில் அந்த கத்தாரில் நம்ம இந்திய தூதர் உட்காந்துருந்தார், அவர் வேற்று மொழிக்காரர், அவரும் உட்காந்து ரசித்தாரியா, கொஞ்சம் நஞ்சம் தமிழ் தெரியுமா? முடிஞ்ச உடனே சொன்னார், தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொண்டார், இந்த தமிழர்களை, இந்த தமிழன் உலகத்தில் எங்கேனும் ஒரு மூலையில் மீண்டும் நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைகளையும் வச்சு குலுக்கிட்டு போன அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குற போது, அடே அப்பா, அதுவும் இலங்கையில் 2003 மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 15 நிகழ்ச்சிகள் நம்முடைய தமிழர் பகுதிகளில், அந்த நிகழ்ச்சிகள்லாம் இன்னும் எனக்கு கண் முன்னாக இருக்கிறது. வவுனியாவில் பேசுகிறோம் ஐயா, ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் ஏறத்தாழ 100,000 பேர், 100,000 பேரை அப்படியே உட்கார வச்சு அவங்க வேதனையெல்லாம் மாற்றி அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்களுடைய மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. இதுதான் பட்டிமன்றத்தில் நாங்கள் செஞ்சது. லண்டன் தமிழ்ச்சங்கத்தில் நம்முடைய தமிழர்கள் பெருமக்கள் பட்டிமன்றங்களை ரசித்த அந்த செய்தி, அதையெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் லைவ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அந்த ப்ரோக்ராம் எல்லாமே, அதெல்லாம் மறக்க முடியாத செய்தி.